அன்பிற்கினிய நெஞ்சங்களே, மனவை .com வழங்கும் ஞாயிறு சிறப்பு திருவழிபாடு.
பொது காலம் 24 ஞாயிறு.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா எழுதிய நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, இறைவார்த்தைகள் 5-9 முடிய. ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகி செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும், தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன், என் முகத்தை கட்பாறை ஆக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்றறிவேன். நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார். என்னோடு வழக்காடுபவன் எவன்? நாம் இருவரும் எதிரெதிரே நிற்போம். என் மீது குற்றஞ்சாட்டுபவன் எவன்? அவன் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
திருப்பாடல் 116.
கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் ரத்தத்தில் பங்கு கொள்வதே. கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் ரத்தத்தில் பங்கு கொள்வதே. எனக்கு செய்த எல்லா உதவிகள் நன்மைகளுக்காகவும் அவருக்கு நான் என்ன கைமாறு செய்வேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து சாவு அவர் பார்வையில் மிக மதிப்புள்ளது. ஆண்டவரே, நான் உண்மையாக உமது ஊழியன் நான் உம் பணியாழ்வும் அடியாளின் மகன் நான் உம் பணியாழ்வும் அடியாளின் மகன். என் கட்டுக்களை கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் ரத்தத்தில் பங்கு கொள்வதே. கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் ரத்தத்தில் பங்கு கொள்வதே.
இரண்டாம் வாசகம், இறைவாக்கினர் யாக்கோபு எழுதிய நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 14-18 முடிய. என் சகோதர சகோதரிகளே, தம்மிடம் நம்பிக்கை உண்டு என சொல்லும் ஒருவர் அதை செயல்களிலே காட்டாவிட்டால் அதனால் பயன் என்ன? அந்த நம்பிக்கை அவரை மீட்க முடியுமா? ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி போதிய உடையும் அன்றாட உணவும் இல்லாதிருக்கும் போது அவர்கள் உடலுக்கு தேவையானவை எவற்றையும் கொடாமல் உங்களுள் ஒருவர் அவர்களை பார்த்து, நலமே, சென்று வாருங்கள், குளிர்காய்ந்து கொள்ளுங்கள், பசியாற்றி கொள்ளுங்கள் என்பாரென்றால் அதனால் பயன் என்ன? அதைப் போலவே நம்பிக்கையும் செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாயிருக்கும். ஆனால் ஒருவரிடம் நம்பிக்கை இருப்பது போல இன்னொருவரிடம் செயல்கள் இருக்கின்றன என யாராவது சொல்லலாம். அதற்கு என் பதில், செயல்கள் இன்றி எவ்வாறு நம்பிக்கை கொண்டிருக்க முடியும் என காட்டுங்கள். நானோ என் செயல்களின் அடிப்படையில் நான் கொண்டுள்ள நம்பிக்கையை உங்களுக்கு காட்டுகிறேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
நற்செய்தி வாசகம். தூய மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8 வசனங்கள் 27 முதல் 35 முடிய. இயேசு தம் சீடருடன் பிலிப்பு செசாரியாவை சார்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றார். வழியில் அவர் தம் சீடரை நோக்கி, நான் யார் என மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அவரிடம், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்லுகின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர் அவர்களை கேட்க, பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா என்று உரைத்தார். தம்மை பற்றி எவரிடம் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மானிடமகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும், 3 நாட்களுக்கு பின் உயிர் தெழவும் வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்க தொடங்கினார். இதையெல்லாம் அவர் வெளிப்படையாகவே சொன்னார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டார். ஆனால் இயேசு தம் சீடர்கள் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவிடம், என் கண்முன் நில்லாதே சாத்தானே, ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று கடிந்து கொண்டார். பின்பு அவர் மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் மறந்து, தன்னலம் துறந்து, தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டு, நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக்கொள்வார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இனிய இதயங்களே, மற்றவர்களின் எதிர்பார்ப்பிற்கேற்ப அல்ல, கடவுளின் எதிர்பார்ப்பிற்கேற்ப நமது வாழ்வை அமைத்துக் கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். பழமையில் ஊறிப்போன பங்கு ஒன்று, சாத்திரம் சம்பிரதாயம் என்று ஏராளமான பழக்க வழக்கங்களை அப்பங்கு மக்கள் பின்பற்றினர். இவற்றில் எதையாவது விட்டுக் கொடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஒரு சில பங்கு குருக்கள் அங்கு நிலவிய சில விரும்பத்தகாத பழக்க வழக்கங்களை மாற்ற விரும்பினர். ஆனால் கெட்ட பெயர் வாங்கி அங்கிருந்து மாற்றப்பட்டதோ அந்த பங்கு தந்தையர்கள்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் புதிதாக ஒரு குருவானவர் அந்த பங்கிற்கு வந்தார். மக்களின் மனநிலையை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்பட ஆரம்பித்தார். அவர்கள் சொன்னதெல்லாம் செய்தார். அந்த நேரத்தில் ஊர் திருவிழா வேறு வந்தது. கொடியேற்ற நாள் முதல் மக்கள் எதிர்பார்த்தபடியே அனைத்தையும் செய்தார். திருவிழா அன்று சப்பரம் ஜோடிக்க வெகு நேரமாகிவிட்டது. காத்திருந்த குருவானவர் தூங்க போய்விட்டார். சரியாக 1 மணிக்கு அவரது அறையை தட்டி, சாமி எந்திரிங்க, சப்பரம் தயாராகிவிட்டது என்றனர். வந்திருந்தவர்களில் பாதிக்கு மேற்பட்டோர் போதையில் இருந்தனர். சுவாமியாரும் எதுவும் சொல்லாமல் எழுந்து வந்து சப்பரத்தை மந்திரித்தார். திருவிழா முடிந்து நடந்த பாராட்டு கூட்டத்தில் ஒருவர் பங்கு தந்தையை பற்றி, இப்படிப்பட்ட ஒரு நல்ல பங்கு தந்தையை இதுவரை நான் பார்த்ததில்லை, மக்களின் எதிர்பார்ப்பிற்கேற்ப மிக சிறப்பாக நடந்து கொள்கிறார், எந்திரினா எந்திரிக்கிறார், மந்திரினா மந்திரிக்கிறார் என்று பாராட்டி பேசினாராம். மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவருமே நம்மோடு கூட வாழக்கூடிய மனிதர்களை பற்றியும் இந்த உலகத்தை பற்றியும் நிறைய எதிர்பார்ப்புகளை வைத்துள்ளோம். கணவன் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று மனைவியும், மனைவி இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று கணவரும் எதிர்பார்க்கின்றனர். இந்த எதிர்பார்ப்புகளை மற்றவர் நிறைவேற்றும் வரை அல்லது நமது எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப அனைத்தும் நடக்கும் வரை மகிழ்ச்சியாயிருக்கிறோம். ஆனால் இந்த எதிர்பார்ப்புகளுக்கு எதிராக பிறர் செல்கின்ற போது அங்குதான் பிரச்சினை ஆரம்பமாகின்றது. இப்படியெல்லாம் எதிர்பார்த்தேன், ஆனால் இப்படி செய்கின்றார்களே என்று குறை சொல்ல ஆரம்பிக்கின்றோம். பயமுறுத்துதல், பிடிவாதம், கோபம் ஆகிய வழிகளில் மற்றவர்களை நமது எதிர்பார்ப்பிற்கேற்ப மாற்ற முனைகின்றோம். இன்றைய நற்செய்தியில் நடப்பதும் அதுதானே. நீங்கள் என்னை யாரென்று சொல்லுகிறீர்கள் என்று இயேசு கேட்டபோது பேதுரு, நீர் மெசியா என்று பதிலுரைத்தார். அவரை பொறுத்தளவில் மெசியா என்பவர் இஸ்ராயலுக்கு விடுதலை அளிப்பவர். ரோமை அடிமைத்தனத்தை தூக்கி எறிந்துவிட்டு இஸ்ராயல் அரசராக மாற இருப்பவர். புதுமைகள் செய்து புல்லரிக்க வைப்பவர். அப்பங்களை பழுகி அன்றாட உணவுக்கு வழி செய்பவர். ஆனால் இயேசு தொடர்ந்து பேசிய வார்த்தைகள் பேதுருவின் இந்த எதிர்பார்ப்பை தவிடுபொடியாக்குகின்றன. தான் துன்புற இருப்பதாக இயேசு கூறியவுடன் ஏமாந்து போன பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொள்கிறார். துன்புறும் மெசியாவாக அல்ல, மாறாக மாட்சியின் புகழின் மெசியாவாக அவர் இருக்க வேண்டும், என்ற தன்னுடைய எதிர்பார்ப்பை இயேசு மீது புகுத்த முயற்சிக்கிறார். ஆனால் இயேசுவோ இப்படிப்பட்ட தவறான எதிர்பார்ப்புக்காக பேதுருவை கடிந்து கொள்கிறார். பிறர் மட்டில் தேவையற்ற எதிர்பார்ப்புகள் கொண்டு அந்த எதிர்பார்ப்புகளை அவர்கள் மீது புகுத்தும் அநாகரிகத்தை இயேசு கடுமையாக சாடுகிறார். இன்று தங்களுடைய எதிர்பார்ப்புகளை பிள்ளைகள் மீது சுமத்தி அவர்களது தனித்துவத்தை மழுங்கடிக்கும் பெற்றோர் எத்தனையோ பேர். தான் மருத்துவராக முடியவில்லை என்ற காரணத்தால் தன் மகன் வேறு துறையில் ஆர்வம் உள்ளவனாக இருந்தாலும் அதை மதிக்காமல் தன் மகனை மருத்துவராகத்தான் ஆக்குவேன் என்று பிடிவாதம் பிடிக்கும் தந்தையர்கள் எத்தனையோ பேர். இவ்வாறு தங்களுடைய எண்ணங்களையும் எதிர்பார்ப்புகளையும் பிள்ளைகள் மீது சுமத்துவதை உலக புகழ் பெற்ற பாரசீக கவிஞர் கலில் ஜிப்ரான் இவ்வாறு சாடுகிறார். பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல. அவர்கள் உங்கள் வழியாக வரலாம், உங்களிடமிருந்து வரவில்லை. அவர்களுக்கு உங்கள் அன்பை கொடுங்கள். உங்கள் எண்ணத்தை அவர்கள் மீது சுமத்தாதீர்கள். காரணம், அவர்கள் தங்கள் எண்ணத்தோடு இந்த உலகத்திற்கு வருகிறார்கள். உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல. வாழ்க்கை தனக்காக விட்ட ஏக்க பெருமூச்சின் எதிரொலி பிரளயங்கள். பேதுருவின் தவறான எதிர்பார்ப்பை சுட்டிக்காட்டியதோடு இயேசு நின்றுவிடாமல் அந்த தவறான எதிர்பார்ப்பு எங்கிருந்து வருகிறது என்பதை சுட்டிக்காட்டி அதை விட்டுவிட அழைக்கிறார். எல்லா எதிர்பார்ப்புகளின் மையம் சுயநலம்தான். நம்மை மையப்படுத்தியே சிந்திக்கிறோம். நம் சிந்தனைகளுக்கேற்பவே பிறர் செயல்பட வேண்டும் என எண்ணுகின்றோம். இதை அறிந்த இயேசு தன்னலம் துறக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். பிறர் நமது எதிர்பார்ப்பிற்கு ஏற்ப நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதும் தவறு. பிறரது எதிர்பார்ப்புக்கேற்ப நம்மையே மாற்றிக்கொண்டு நமது சொந்த இயல்பை அழிப்பதும் தவறு. இவர் என்னிடமிருந்து இதை எதிர்பார்க்கின்றார், அவர் என்னிடமிருந்து அதை எதிர்பார்க்கின்றார் என்று பிறரது எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்வதன் வழியாக மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்த முயற்சி செய்தோம் என்றால் தனிப்பட்ட வாழ்வில் நாம் வெறுமையைத்தான் அனுபவிப்போம். அப்படியானால் யாருடைய எதிர்பார்ப்பையும் நாம் நிவர்த்தி செய்ய தேவையில்லை என்றால் தான் தோண்டித்தனமாக நாம் விரும்புவதையெல்லாம் செய்யலாமா? நிச்சயமாக இல்லை. நம்மை படைத்த இறைவன் நமக்கென்று திட்டமும் நம்மை குறித்து எதிர்பார்ப்புகளும் வைத்துள்ளார். அவற்றை மட்டுமே நிறைவு செய்ய அழைக்கப்படுகின்றோம். இயேசுவின் வாழ்க்கைக்கு வருவோம். அவர் மட்டில் பலரும் பலவிதமான எதிர்பார்ப்புகளை வைத்திருந்தனர். சாதாரண மக்கள் அவரை ஒரு புதுமை செய்யக்கூடியவராக, குணமாக்கக்கூடியவராக, அப்பம் பழுகி அன்றாட பசியை போக்குவவராக இருக்க வேண்டுமென எதிர்பார்த்தனர். தீவிரவாத குழுவினர் அவர் ஒரு புரட்சியாளராக இருக்க வேண்டுமென எதிர்பார்த்தனர். சீடர்கள் அவர் ஒரு அரசியல் மெசியாவாக, அதாவது பதவிகளை பெற்றுத்தரக்கூடியவராக இருக்க வேண்டுமென எதிர்பார்த்தனர். பரிசேயர்கள் தங்களைப் போல மத சட்டங்களையும் சடங்கு ஆச்சாரங்களையும் பின்பற்றக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தனர். ஆனால் இயேசுவோ இந்த எதிர்பார்ப்புகள் எதையும் பூர்த்தி செய்ய தயாராக இல்லை. தன் தந்தை தனக்கென்று வைத்திருந்த திட்டத்தையும் எதிர்பார்ப்பையும் மட்டுமே செயல்படுத்தினார். இதன் காரணமாக மக்கள் அவரை பெருந்தீனிக்காரன், குடிகாரன் என்று குறை சொன்னார்கள். பரிசேயர்கள் இவருக்கு பேய் பிடித்து விட்டது என்று அவதூறு பரப்பினார்கள். சீடர்கள் அவரை விட்டு பிரிந்து சென்றார்கள். ஆனால் இயேசு எதை பற்றியும் கவலைப்படவில்லை. அவர்கள் தந்த எந்த துன்பத்தை பற்றியும் அலட்டிக் கொள்ளவில்லை. தனது தந்தையின் எதிர்பார்ப்பு ஒன்றையே கண்முன் கொண்டிருந்தார். இனிய இதயங்களே, நாம் நிறைவேற்ற வேண்டியது மனித எதிர்பார்ப்புகளை அல்ல, கடவுளது எதிர்பார்ப்புகளை.
எங்கள் விண்ணக தந்தையே, உம் திருப்பாதத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இந்த நாளில் நன்மையான காரியங்களை நீர் எங்களுக்கு தந்ததற்காகவும் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து அற்புதங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அன்பையும் வளரச் செய்தருளும். உயிர்த்தெழுகின்ற விசுவாசத்தில் இறந்து போன எங்கள் உற்றார், உறவின, நண்பர்கள் எல்லோர் மேலும் உம் திருமுக ஒளியை வீசியருளும். இவ்வுலகத்தில் நடக்கின்ற போர்களினால் அநியாயமாக உயிரை இழக்கக்கூடிய குழந்தைகள் மீது உம் இரக்கத்தை காட்டியருளும். முதுமை காலத்தில் பிள்ளைகளினால் புறக்கணிக்கப்படுகின்ற பெற்றோர்களுக்கு நிம்மதியான வாழ்வை அளித்தருளும். தங்கள் பெற்றோர்களை பேணி காக்கின்ற மனப்பக்குவத்தை அந்த பிள்ளைகளுக்கு அளித்தருளும். அனாதைகள், ஏழைகள், வறியோர்களை அன்பு செய்து வாழ்கின்ற உணர்வை எங்களுக்கு தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன்.
நெஞ்சங்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manavai.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகளை www.manavai.com க்கு மின்னஞ்சல் மூலம் எழுதுங்கள். நன்றி. அன்புடன் ஃபாதர் டெனிஸ் வாய்ஸ்.